வாரம் ஓர் அலசல் சுயமாக சிந்திப்போமா?
கடந்த வாரத்தில் தமிழகத்திலிருந்து இருவர் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்திருந்தனர். இருவருமே நிறுவனங்களின் இயக்குநர்கள். தமிழ்நாட்டின் அரசியல் பற்றி ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற செய்திகளை வைத்து நாட்டின் தற்போதைய நிலவரம் எப்படி என இருவரிடமும் கேட்டோம். ஒருவர் உடனடியாகச் சொன்னார், எதுவும் நடந்தால்தானே அதை பற்றி சொல்ல என்று. மற்றொருவர் சொன்னார், வாயை திறக்கவே பயமாக உள்ளது, அரசு பற்றி ஏதாவது பேசிவிட்டால் உடனே ரெய்டுக்கு வந்து விடுவார்கள், அல்லது காவல்துறை வந்து நிற்கும், அல்லது வேறு வழியில் மிரட்டல் வரும், அதனால் என்னிடம் எதைப்பற்றியும் கேட்காதீர்கள் என்று. அன்பர்களே, தமிழகம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று குடிமகன்கள் அதிகரிப்பு. தமிழகத்திலிருந்து 6826 மதுக்கடைகள் தற்போது 2741 கடைகளாக சுருங்கியிருக்கின்றன. இருந்தாலும் மது விற்பனையில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் மதுவின் தரம் நாளுக்கு நாள் படுமோசமாகி வருவதால் குடி தொடர்பான நோய்களும் அடிமைத்தனமும் அதிகரித்து வருகின்றது என தி இந்து தினத்தாளில் 10 நாட்களுக்கு முன் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. தினமணி தினத்தாளில் இப்படி ஒரு செய்தி வெளியானது.
சென்னை மணலியைச் சேர்ந்த 45 வயது துரைராஜ் என்பவர் அடிக்கடி சிறு சிறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு சிறை செல்வது வாடிக்கையாக கொண்டிருப்பவர். துரைராஜுக்கு தீராத குடிப்பழக்கம் இருந்ததால் குடிப்பதற்கு பணம் கிடைக்காத போது தன் மனைவி மகளை அடித்து அவர்கள் வீட்டுச் செலவுக்கு வைத்திருக்கும் பணத்தையும் பிடுங்கிச் செல்வது வழக்கம். அவர்களிடமும் பணம் இல்லாது போனால் திருட்டு, வழிப்பறி, தகராறு போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கைதாகி சிறை செல்வார். அவரின் மனைவி தங்களின் ஒரே மகளின் எதிர்கால நலனுக்காகவும் மகளுக்கு திருமணம் நடத்த வேண்டியும் ஒரு சிறு தொகையை சேமித்து வந்துள்ளார். ஆனால் துரைராஜுக்கோ மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் எண்ணமே இல்லை. சில மாதங்களுக்கு முன் துரைராஜ் தன் மனைவி சேமித்து வைத்திருந்த அந்த சொற்பத் தொகையையும் குடிப்பதற்கு தருமாறு கேட்டு சண்டையிட்டிருக்கின்றார். மனைவி மறுக்கவே சண்டை முற்றி துரைராஜ் மனைவியை பிளேடால் கீறியிருக்கின்றார். கணவனின் அடங்காத செயலால் மனமுடைந்த மனைவி உடனடியாக அப்போது அருகிலிருந்த காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே துரைராஜ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கணவன் சிறையிலிருந்த காலகட்டத்தில் தன்னிடமிருந்த தொகை கொண்டு மகளுக்கு திருமணத்தை நடத்தி முடித்தார் அவர். சிறை சென்ற துரைராஜ் விடுதலையாகி வீடு திரும்பிய போது மகளுக்கு திருமணமானது தெரிந்து கோபமாகி தன் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொண்டமைக்காக மகளை மூர்க்கமாக தாக்கியிருக்கின்றார். அப்போது மனைவி வீட்டில் இல்லை. மனைவி வீடு திரும்பிய போது நடந்த விவரங்களை கேள்விப்பட்டு மிகுந்த ஆத்திரமடைந்துள்ளார். அன்றிரவு கணவன் மீதான உச்சக்கட்ட கோபத்திலும் ஆத்திரத்திலும் உழன்று கொண்டிருந்த மனைவி கணவன் தூங்கிய பின் அவரது தலையில் பெரிய பாறாங்கல்லை தூக்கி போட்டு கொன்றுவிட்டு அங்கிருந்த காவல் நிலையத்தில் சரணடைந்தார்.
அன்பு நேயர்களே, குடிப்போதையால் மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் மிருகத்தனமாக நடந்து கொள்ளும் துரைராஜ் போன்ற குடிகாரர்களுக்கு மரணம் இப்படித்தான் பல சமயங்களில் அமைந்து விடுகின்றது. தமிழகத்தில் இப்போது குடி தொடர்பான நோய்களும் அடிமைத்தனமும் அதிகரித்து வருகின்றது. இதற்கு டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுவும் ஒரு காரணம் என சொல்லப்படுகின்றது. தமிழக குடி நோயாளிகள் அண்மை காலமாக இவ்வாறுதான் பேசிக் கொள்கின்றார்களாம்.
மச்சி, முன்ன போல இல்லப்பா. இப்ப எல்லாம் ஒருமுறை குடிச்சா திரும்ப திரும்ப குடிக்கச் சொல்லுது. தினமும் 7-8 குவாட்ராச்சும் ஓடுதுப்பா. போதையும் பெருசா இல்ல, சரக்குல வேறு எதையோ கலக்குறாங்க.
குடி நோயாளிகள் இவ்வாறு சொல்வதற்கு ஏற்ப அனைத்து மதுக்கடைகளும் இப்போது உண்டு உறைவிட குடி மையங்களைப் போல ஆகிவிட்டன. மதுக்கடைகளில் விற்கப்படுவது மதுவா எரி சாராயமா என கேள்வி கேட்டுள்ளது தி இந்து நாளிதழ். அதிகாலை 6 மணிக்கு பாரில் பிளாக்கில் மது வாங்கி குடிப்பதில் தொடங்கும் இவர்களின் குடிப்பழக்கம் இரவு வரை நீடிக்கின்றது. நண்பர்களிடம் காசு வாங்குவது, சின்னதாய் கூலி வேலை செய்து சம்பாதிப்பது, மதுக்கடைக்கு வருவோரிடம் கையேந்துவது, வண்டியை துடைத்துவிட்டு காசு கேட்பது, பாட்டில் பொறுக்கி விற்பது, பாரில் சப்ளையாளராக சேர்ந்து சம்பாதித்தபடி மது அருந்துவது உட்பட பல்வேறு வகைகளில் மதுக்கடைகளின் வாசலிலேயே சிலர் முழுநேர குடி நோயாளிகளாக தேங்கிக் கிடக்கின்றார்கள். இதில் பெண்களும் சிறுவர்களும் அடக்கம். இரவு நேரங்களில் இவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளாகின்றார்கள். சிலர் தாங்களாகவே பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்றார்கள்.
தமிழகத்தில் 12 மதுபான ஆலைகள், 7 பீர் ஆலைகள் இருக்கின்றன. இவை ஆண்டிற்கு 54 கோடி லிட்டர் மது, 25 கோடி லிட்டர் பீர் உற்பத்தி செய்கின்றன. டாஸ்மாக்கின் ஆண்டிற்கு 35,000 ரூபாய் கோடி விற்பனை தமிழகத்தில் குடிநோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை காட்டுகின்றது. ஆபத்தான இந்த போக்கு மாற வேண்டுமானால் சமூக அளவில் குடிநோய் மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அல்லது அனைத்து மதுக்கடைகளையும் அரசு மூட வேண்டும் என்றார் டாஸ்மாக்கின் பணியாளர்கள் சங்கத்தின் பொதுச்செயலர் தனசேகரன். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடுவது எல்லாம் கண் துடைப்பிற்காக மட்டுமே நடக்கின்றன. இங்கு மதுவை உற்பத்தி செய்வது அரசியல் செல்வாக்கு கொண்ட நபர்களே. அதனால் பெரும்பாலான விதிமுறைகள் மீறப்படுகின்றன. பெரும்பாலான ஆலைகளில் பரிசோதனைக்கு அனுப்பப்படும் அந்த 1 லிட்டர் மதுவை மட்டுமே சரியான தரத்திற்கு தயாரித்து அனுப்பி சான்றிதழ் பெறுகின்றார்கள். சில ஆலைகளில் அதுவும் கிடையாது. சாராயம் காய்ச்சுவது போல அப்படியே காய்ச்சி பாட்டிலில் நிரப்புகின்றார்கள். விலை குறைவான மது ரகங்களில் பாட்டிலை கழுவுவது கூட கிடையாது. அதனால்தான் மது பாட்டிலுக்குள் கரப்பான் பூச்சி, பல்லி எல்லாம் மிதக்கின்றன. தமிழகத்தில் குடிநோயாளிகள் குடிப்பது எரி சாராயத்தைத்தான். முன்பை விட மனம் மற்றும் உடல் சார்ந்த நோய்கள் அதிகரித்ததற்கும் குடிநோயால் ஏற்படும் மரண விகிதங்கள் அதிகரித்ததற்கும் இதுவே முக்கிய காரணம் என்று தி இந்து தினத்தாளில் சொல்லப்பட்டுள்ளது.
ரங்கநாதன் பரம ஏழை, நிறைய சம்பாதித்து வசதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசையில் ஒரு ஜென் குருவை தேடிச் சென்றார் அவர். எனக்கு ஒரு பெரிய புதையல் கிடைக்க வேண்டும், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று குருவிடம் கேட்டுக்கொண்டார் அவர். உண்மையாகவே உனக்கு ஒரு பெரிய புதையல் கிடைக்கச் செய்கின்றேன், நாளை காலை 8 மணிக்கு இதே இடத்துக்கு வா என்று கூறினார் குரு. காலையில் மிக உற்சாகமாக வந்த ரங்கநாதனை வரவேற்ற குரு, உன்னுடைய நிழல் உனக்கு தெரிகின்றதா எனக் கேட்டார். ஓ, நன்றாக தெரிகின்றது சுவாமி என்றார் ரங்கநாதன். அந்த நிழலின் தலைப்பகுதி உள்ள இடத்தில்தான் புதையல் இருக்கின்றது, அங்கே தோண்டத் தொடங்குங்கள் என்றார் குரு. நன்றி சுவாமி என பரபரவென்று நிழலின் தலையை நோக்கி ஓடினார் ரங்கநாதன். இப்போது அது இன்னும் தொலைவுக்கு சென்றது. விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், புதையல் கிடைக்கும் என கூறிய குரு தன்னுடைய குடிலுக்குள் சென்று தியானத்தில் அமர்ந்து விட்டார். ரங்கநாதன் தொடர்ந்து ஓடினார். ஆனால் நிழல் மேலும் மேலும் அதிக தூரம் சென்றது. அவரால் தனது நிழலின் தலையை பிடிக்கவே முடியவில்லை. நேரம் நண்பர்களை எட்டிக்கொண்டிருந்தது. இப்போது ரங்கநாதனின் நிழல் வெகுவாக சுருங்கியிருந்தது. ஆனால் அப்போதும் அவரால் அதன் தலையை பிடிக்க முடியவில்லை. எத்தனை வேகமாக ஓடினாலும் பலனில்லை. சரியாக நண்பர்கள் 12 மணிக்கு சூரியன் உச்சிக்கு சென்றான். ரங்கநாதனின் நிழல் அவருக்குள் அடங்கிவிட்டது. புதையில் எனக்குள் இருக்கின்றது, அதை வெளியில் தேடி பயனில்லை என ரங்கநாதன் புரிந்து கொண்டார்.
அன்பர்களே, சுயசிவம் அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தில் சொன்னார், மக்களை அறிவாளிகளாக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் இந்திய மதத் தலைவர்கள் மேலும் மேலும் மக்களை முட்டாள்கள் ஆக்குவதையே விரும்புகின்றார்கள் என்று. இதை வெகுஜனம் உணரும் நாள் எப்போது வரும்? கவலை நீங்க என்று மதுக்கடைகளில் சரணடைவதை விட்டு ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் வைத்திருக்கும் புதையலை கண்டுணர்ந்து சுயமாக சிந்தித்து கவலை களைந்து மகிழ்வுடன் வாழ்வோம்.
நீ
சுயமாக சிந்திப்போமா என்ற தலைப்பில் வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.